Today at Kwarinam, May 7th, our cyberspace ashram doors are open, but only for a short time because tomorrow and the next day we are on retreat and we won't be answering any questions or talking on the internet until the retreat is over. It's only a two-day retreat starting tomorrow and then the next day. The following day after that, here we are again. Here it comes a question. If a loved one is chronically and terminally ill, what to do about it? From the Hindu point of view, suffering is good. It is not a bad thing. It is a very good thing to play out the karmas as long as it takes. And in doing so, the inner mind purifies itself. And the inner mind meaning, in this case, a subconscious mind. The individual is going back in a dream state over all past experiences, good deeds and misdeeds, and mixed deeds. And it's not to be judged by people in a normal state of mind. Suffering is fire. They say in Ayurveda, a fever is a healing process. There's the answer. Just wait. Nature will take its natural course, and nature is totally tied in with God, because God flows through nature, and nature wouldn't exist as nature but for God holding it all together, the great divine energy of Shiva. From Singapore, another question. I'm wearing a very stylish Rudraksha mala, but I've been told by some people that women should not be wearing Rudraksha mala. Well, everybody has their own opinion. If you want to wear a Rudraksha mala and it's stylish, it's okay by Gurudeva. But if it offends your family or friends, especially members of your family or elders, it's best to take it off and put it in your pocket. But everybody has their own opinion on these matters. Someone's wondering about the swastika, the holy symbol of Lord Ganesha, for prosperity and all that's good. How did Hitler get a hold of it? Well, unfortunately or fortunately, he took it from India. Hindu swamis during that time traveled through Germany, as they do today. Well, I met a Swami in the 30s who visited Hitler and Mussolini before they were in power. They saw to it that they were well-informed people. But the swastika that did so much damage to the dear and sweet Jewish people was put on its side or something. What was it? Yeah, the theory is that it maybe was reversed and not the swastika of our loving Ganesha. So we're very sorry that that happened, but it did. We have to understand it and be big about it. Actually, that war is over. We want to thank each and every one for the lovely questions and say a few more words about the sacraments within Hinduism. I think there are more sacraments in Hinduism than any other religion in the world personally. And they're done with such devotion and such ceremony that the children are impressed, deeply impressed, because children, little children, learn through their eyes first and through their ears. To explain something to them is not that necessarily important because their knowledge of their native language is not that great. But that does not mean they're still learning. A 5-year-old child, 10 years ago, who was he? Maybe a great professor, a great scientist, a mother, grandmother, grandfather, fully developed person. And now, in a 5-year-old body, but the intelligence is not 5 years old. So Hindus all over the world, I'm speaking to you. Be sure your children have the divine sacraments of your religion. Go to any priest in any Hindu temple in Germany, Switzerland, Denmark, United States, Canada, New Zealand, Australia, all over the world, they're there. And they'll tell you the proper sacraments to have at the proper moments within a child's life. Don't neglect the children. This is your sworn duty as members of the great religion called Hinduism. We'll be back again in just a few days. Keep sending those wonderful questions. And I have 3 questions here, all from one person, that I'll answer when we're back again and the doors of Cyberspace Ashram are open on this beautiful, beautiful garden island of Kauai. And now, Tamil language, French, and Malay.
Om Namah Shivaya, anaivarukkum vanakkam. இன்று குபையா தினத்திலிருந்து குருதேவர் உங்களுடன் பேசுகின்றார். நாளை நாளை மறுதினம் இங்கு குபையா தினத்தில் ரிட்ரீட் நடைபெற இருப்பதால் குருதேவருடைய அருளுரை உங்களுக்கு இந்த மூலம் கிடைக்காது. இன்று வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்று குருதேவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முதலாவது கேள்வியாக, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருந்து மிகவும் துன்பப்படுகின்றார், அதனை இட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அதாவது சில தீர்க்க முடிய தீராத நோய்கள் என்று சொல்லுவார்கள், அதற்கு இந்த மருந்தே இல்லை தீராத நோய் என்று சொல்லி குருதேவர் சொல்கின்றார். அந்த நிலையிலே அந்த தீராத நோயிலால் ஒருதர் வேதனைப்பட்டால் அது ஒரு கூடாத காரியம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே முடிவு செய்துவிடக்கூடாது. இந்த சமயத்தில் இப்படியானவற்றை நாங்கள் ஒரு வேறு நோக்கிலும் பார்ப்போம். அதாவது அவர் செய்து முடித்த கர்ம வினைகள் எல்லாவற்றையும் அவர் இப்போது தீர்க்கின்றார். அதாவது அவர் முற்புறவியில் செய்த கர்ம வினைகள் இந்த தீராத நோய் மூலம் அவருக்கு இந்த வேதனையை கொடுத்து அது தீர்கின்றது என்று சொல்லி நீங்கள் அதை இட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதாவது மகிழ்ச்சி என்று சொல்லி நீங்கள் கொண்டாடுவதோ அப்படி ஒன்றும் இல்லை. இதன் ஒரு நன்மையான காரியமே. அதாவது இந்த ஆயுர்வேதத்தில் கூட சொல்கிறது, ஒரு நோய் உக்கிர கட்டத்தினை அடைந்தவுடன் உடம்பில் மிகவும் உஷ்ணமாகவும் வெப்பமாகவும் இருக்கும், அது சுடு காய்ச்சலாக இருக்கும். இதனுடைய அறிகுறி அந்த நோய் தீர்கின்றது என்பதுதான் இந்த ஆயுர்வேதத்தினுடைய அறிகுறி. அதனால் வேதனை என்பது மிகவும் கொடியது என்பது அல்ல, அந்த வேதனை என்பது நீங்கள் கர்ம வினையினை தீர்த்து முடிக்கின்றீர்கள் என்பதின் அறிகுறியாகவே உள்ளது. இரண்டாவதாக, சிங்கப்பூரிலிருந்து ஒரு அன்பர் கேட்டிருந்தார், தான் உருத்திராட்ச மாலை அணிவதை சிலர் விரும்பவில்லை, அதாவது பெண்கள் உருத்திராட்ச மாலை அணியலாமா என்று சொல்லி கேட்கின்றார். குருதேவர் சொல்கிறார், இந்த உருத்திராட்ச மாலையை அணிவதில் எதுவித தவறும் இல்லை, நீங்கள் தாராளமாக இந்த உருத்திராட்ச மாலையை அணியலாம் என்று சொல்லி கூறுகின்றார். இருப்பினும் இது உங்களுடைய பெற்றோர்கள், அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு இது பிடிக்கவில்லை, அவர்கள் இதை விரும்பவில்லை, ஆனால் அந்த பெற்றோர்களை மதிப்பதற்காக நீங்கள் அதை கலட்டி வைத்து விடலாம், அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்காக. இது தனிப்பட்டவருடைய விருப்பம். எனவே உருத்திராட்சியை பொதுவாக உருத்திராட்ச மாலையை அணிவதால் எதுவித தவறும் இல்லை. மூன்றாவதாக, ஒரு நபருக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இந்த ஸ்வஸ்டிகா என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்து சமயத்தின் புனிதமான சின்னம் எவ்வாறு இந்த ஹிட்லருடைய ஒரு இந்த போருக்குரிய ஒரு சின்னமாக வந்தது என்று சொல்லி கேட்கின்றார்கள். இது ஏன் ஒரு ஆக்கத்துக்குரிய ஒரு சின்னம், விநாயக பெருமானுடைய ஆக்கத்துக்குரிய இந்த ஸ்வஸ்டிகா சின்னம் ஏன் அழிவுக்குரியதாக வந்தது, அது எவ்வாறு ஹிட்லருக்கு கிடைத்தது என்று சொல்லி கேட்டிருந்தார். இதற்கு குருதேவர் கூடிய விடையானது, இது நிச்சயமாக இந்தியாவிலிருந்தே ஹிட்லருக்கு கிடைத்தது. இந்தியாவிலிருந்து இந்த இரண்டாவது மகா யுத்தத்துக்கு முன்னர் பல சுவாமிகள் இந்த ஜெர்மனி நாட்டுக்கு பிரயாணம் செய்துள்ளார்கள். அதன் மூலம் இந்து சமயத்தினுடைய தாக்கம் அந்த நாட்டிலும் இருந்திருக்கின்றது. குருதேவர் கூறுகின்றார், தனக்கு தெரிந்த ஒரு சுவாமியே 1930 அளவில் அவர் தான் நேரடியாக ஹிட்லர் முசலினி போன்ற தலைவர்களை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். எனவே இது ஒரு கொடிய நிலைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் இந்த ஸ்வஸ்டிகா கணேச பெருமானுடைய சின்னமே. ஆனால் இந்த ஸ்வஸ்டிகா வளமையாக கீறும் விதத்தை மாற்றியமைத்து ஒரு மறுபுறமாக, அதாவது அதனை பக்கமாக பார்ப்பது போன்ற ஒரு மறுபுறமான பக்கத்தையே இந்த ஹிட்லருடைய யுத்த சின்னமாக அங்கு அக்காலத்திலே பாதிக்கப்பட்டது. எனவே இது எனவும் இது ஒரு பழைய கதை, நடந்து முடிந்த கதை. இப்போது யுத்தம் நடைபெறவில்லை, இப்பொழுது ஒருவரும் ஸ்வஸ்டிகாவை யுத்தத்துக்கு பாவிக்கப்படுவதில்லை, எனவே அதை நீங்கள் மறந்து விடுவது நல்லது என்று சொல்லி குருதேவர் கூறுகின்றார். அடுத்ததாக குருதேவர் நேற்றும் முந்தைய தினமும் பேசிய இந்த சம்ஸ்காரத்தை பற்றியே மீண்டும் பேசுகின்றார். இந்த சம்ஸ்காரத்தினை நீங்கள் கட்டாயம், அதாவது குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதோ வாலிபர்களாக இருக்கும் பொழுதோ அவர்களுக்குரிய சமய கடங்குகளை நீங்கள் நல்ல முறையிலே செய்ய வேண்டும். அவற்றை நீங்கள் செய்யாது கைவிடக்கூடாது. அதாவது நீங்கள் செய்யும் இந்த சமய சடங்குகளானது இந்த இளம் பிஞ்சு உள்ளங்களினுடைய மனங்களில் நல்ல முறையிலே பதிகின்றது. இந்த சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் முற்புறவியிலே ஒரு பெரிய பண்டிதராகவோ, ஒரு வைத்தியராகவோ, ஒரு நிபுணராகவோ, ஒரு பெரிய தாயாகவோ, ஒரு வயது முடிந்த ஒரு ஆன்மாகவாகவே இருந்திருக்கின்றார். இந்த மறுபிறவியானது அவர்கள் முற்புறப்பில் உள்ள ஞானமும் அவர்களுக்கு இந்த பிறப்பில் தொடர்கின்றது. எனவே அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அறிவில் அவர்கள் பெரியவர்களாகவே இருக்கக்கூடும். எனவே இந்த அறிவில் இந்த சமய சடங்குகள் நல்ல முறையிலே பதிய வேண்டும். அவர்கள் இந்த கோயில்களிலே தங்களுக்கு நடக்கும் இந்த சமய சடங்குகளை அவர்கள் நல்ல முறையிலே பார்த்து அவதானிக்கின்றார்கள். அது நல்ல முறையிலே அவர்களுடைய மனதிலே பதிகின்றது. அடுத்ததாக குருதேவர் தனது உலகளாவிய ரீதியிலே இன்று இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெர்மனி, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே நீங்கள் பல கோயில்கள் உள்ளன. இந்த கோயில்களிலே சென்று உங்களுடைய குழந்தைகளுக்குரிய இந்த சடங்குகளை நல்ல முறையிலே செய்து அவர்களை இந்து சமயத்தில், அதாவது உலகத்திலே மிகவும் சிறந்த இந்த இந்து சமயத்தில், இந்து சமயம்தான் பல சடங்குகளை கொண்டுள்ள ஒரு அருமையான சமயம். எனவே இந்த சமய வாழ்க்கையை நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி குருதேவர் உங்களை கேட்கின்றார். இன்னும் ஒரு அன்பர் மூன்று கேள்விகளை குருதேவருக்கு கேட்டுள்ளார். எனவே இந்த இரண்டு நாள் ரிட்ரீட்டை முடித்துக்கொண்டு குருதேவர் இந்த கேள்விகளுக்கு மறுமொழியை கூறுவார். அனைவருக்கும் தனது அன்புகளை கூறி குருதேவர் தனது உரையை இன்று நிறைவு செய்கின்றார். வணக்கம்.
Bonjour à tous nos amis. Aujourd'hui, c'est le 7 mai 1999. C'est notre dernier jour de la phase aujourd'hui. La phase, c'est notre semaine lunaire. Et demain, nous entreprenons deux jours de retraite. Et donc, nous ne serons pas sur les ondes de l'espace cyber, mais nous serons de retour dans trois jours. Et on aura hâte de vous reparler. Gurudeva nous dit qu'aujourd'hui, il a reçu trois bonnes questions. Et d'ailleurs, davantage encore, on n'aura pas le temps de tout y répondre aujourd'hui, mais il y répondra la phase prochaine. La première question, une personne demande, si on a un être cher qui est très malade et qui se prépare à trépasser dans l'autre monde, quelle attitude peut-on maintenir dans un cas pareil? Eh bien, Gurudeva nous dit que la souffrance fait partie de la vie, fait partie de la nature, et donc provient de Dieu, ultimement. Parce que tout dans la nature provient de Dieu. La nature est Dieu, est une expression de Dieu, une danse divine, si vous voulez. Alors parfois c'est difficile à imaginer cette philosophie ou à y croire. C'est pourtant vrai. Et tôt ou tard, chaque être humain arrivera à voir ses vérités. Et ça sera un moment de soulagement immense, inimaginable. Et c'est une des raisons que certaines âmes sont acharnées à trouver le soi et puis ensuite la délivrance. C'est ça la délivrance. La délivrance, c'est la délivrance de toutes les fausses idées et de tous les mauvais karmas une fois pour toutes. Alors ça vaut bien la peine de faire des efforts. La souffrance, c'est le feu, c'est l'élément, le feu. Et en Ayurveda, la médecine ancienne de l'Inde, on nous apprend que le feu, c'est un processus de guérison. La fièvre, c'est le corps qui est en train de se guérir de fond en comble. Alors, souvenez-vous de cela. Une autre question nous vient de Singapour. Une dame demande, ou plutôt nous explique, qu'elle aime porter un collier de Rudraksha. Ça lui fait bien plaisir, elle les aime beaucoup. Mais il y a des gens qui lui disent qu'une dame, traditionnellement, ne doit pas porter des Rudraksha. Gurudeva dit, pour moi, puisque c'est la mode de porter des Rudraksha aujourd'hui, je n'y vois absolument aucun inconvénient. Il y a beaucoup de différentes opinions dans le monde aujourd'hui, Et souvent, ces opinions, bien qu'elles diffèrent, ne sont pas nécessairement contradictoires ou opposées. Toutefois, si de porter ces graines offense quelqu'un de votre famille ou dans votre entourage, qu'il est bon de ne pas offenser, alors c'est mieux de les retirer et de les garder dans la poche. Une troisième question nous vient à propos de la croix gammée dans l'hindouisme. Il y a des gens qui trouvent cela pénible de trouver la croix gammée à chaque tournant de page de l'hindouisme, pour ainsi dire. Eh bien, sachez que c'est un symbole très ancien, universel. On le trouve dans presque toutes les cultures du monde, d'Amérique, d'Asie, d'Europe. Jusqu'à la Deuxième Guerre mondiale, c'était un sujet favori. Les Boy Scouts d'Amérique avaient cet emblème, parmi d'autres. Il y avait aussi certains régiments de l'armée des États-Unis qui avaient cet emblème. On le trouvait sur des couvertures, sur des tapisseries, à toutes les époques. Comment Hitler est venu à se procurer la croix gammée, on ne sait pas bien. On peut soupçonner qu'il avait certaines connaissances en hindouisme et qu'on lui a appris que c'est un symbole de bonne fortune, un symbole de bonne chance, un porte-bonheur, littéralement et vraiment. Gurudeva nous explique que pendant les années 1930, il a rencontré un swami qui avait rencontré Hitler et Mussolini avant qu'ils ne viennent au pouvoir, et possiblement ce swami leur a partagé quelques données sur l'hindouisme. C'est très possible. En tout cas, Gurudeva recommande d'essayer d'oublier cette horrible Deuxième Guerre mondiale, puisque ça appartient au passé, elle n'a plus de réalité que dans nos mémoires. Alors c'est mieux de laisser tomber le passé, de couler avec la rivière et de prévoir et de voir un avenir merveilleux. Eh bien voilà, c'était nos trois questions pour aujourd'hui. Reparlons un peu encore des sacrements parce que c'est tellement, tellement important et surtout aux hindous du monde qui nous écoutent en ce moment, nous vous encourageons de considérer les sacrements comme votre devoir et de ne pas les négliger. Ils sont très, très importants. Vous trouverez partout où vous soyez, que ce soit en France, que ce soit en Italie, en Asie, en Afrique, au Danemark, n'importe où. Vous trouverez des prêtres, puisqu'il y a des temples hindous maintenant partout dans le monde, pratiquement. Vous trouverez des prêtres qui pourront vous indiquer quels sont les sacrements propices du moment, et vous aider à les faire, et les faire tout seul d'ailleurs. Vous n'aurez rien à faire sinon vous laissez faire. C'est très important les sacrements, les impressions qui entrent dans l'esprit à ce moment-là ont une importance qu'on ne peut pas mesurer. Ce sont des impressions qui viennent des mondes célestes, des êtres célestes, et des gens qui nous aiment mieux que personne au monde. Les enfants ne sont pas jeunes quand ils reçoivent leur sacrement. Oui, ils sont physiquement jeunes, mais leurs âmes ne sont pas jeunes. On dit l'enfant a 5 mois, mais nous ne savons pas quel âge a son âme. Il a vécu peut-être des centaines de vies, et il y a 2-3 ans peut-être, il était un grand savant, ou une mère de famille très honorable, ayant fait un immense travail. Un soldat courageux, il était peut-être une grande personne, en tout cas il était une personne grande, c'est certain. Et il a beaucoup d'intelligence, et ses petits yeux, bien qu'ils ne vous fixent pas de la même manière que ceux d'un adulte, ils savent voir, et les impressions entrent par leurs yeux. Leurs petites oreilles savent entendre, et les impressions entrent dans leurs oreilles, et vont directement, sans obstacle, jusqu'au cœur de leurs esprits. Et bien voilà pour aujourd'hui, on vous reparle dans 3 jours. Merci de nous avoir écoutés. Om Namah Shivaya.
Salam sejahtera, hari ini adalah 7 Mei. Dan esok kita akan berehat selama 2 hari. Iaitu kita akan adakan retreat untuk semua madawasi di sini. Dan kita akan berbalik semula dalam masa 2 hari. Terdapat 3 persoalan yang Gurudeva jawab untuk hari ini. Nah, soalan yang pertama adalah apa yang perlu kita lakukan jika seorang yang kita amat sayangi mengalami sakit yang teruk atau mutenat? Menurut Gurudeva, pada pandangan agama Hindu, ia adalah baik. Ia berlaku kerana apa yang kita sebagai karma yang mereka telah lakukan dalam kelahiran yang sebelumnya. Dan kini, mereka mengalami karma tersebut sebagai kesakitan. Setiap perbuatan yang baik dan perbuatan yang tidak baik itu akan kembali kepada kita. Dan kadangkala perbuatan yang tidak baik tersebut akan kembali sebagai kesakitan. Ya? Dan kesakitan tersebut tidak harus kita hakimi ataupun berkata apa-apa. Mereka harus dibiarkan dan kita tidak patut resah sangat. Walaupun kita melihat mereka menderita, tetapi apa yang boleh kita lakukan adalah berdoa agar kesakitan mereka dikurangkan. Itulah yang boleh kita lakukan. Persoalan yang kedua datangnya daripada seorang pengikut di Singapura. Dan soalan beliau adalah, saya memakai Rudraksha yang amat cantik. Desainnya. Dan bolehkah saya memakai Rudraksha tersebut? Adakah sesuai jika wanita memakai Rudraksha? Menurut Gurudeva, boleh. Anda bolehlah memakai Rudraksha tersebut. Tetapi, jika ia tidak disukai oleh keluarga, rakan dan sebagainya, letakkanlah dalam poket anda. Pandangan ini adalah terpulang kepada individu masing-masing. Setiap orang ada pandangan mereka. Jadi ini terpulanglah pada anda. Persoalan yang ketiga adalah berkaitan dengan swastika dan bagaimana Hitler mendapat swastika tersebut. Gurudeva menerangkan bahawa Hitler telah mendapatnya dari India. Dan masa peperangan berlaku, kita dapati sebelum dan semasa peperangan berlaku di Germany, ramai suami Hindu telah ke negara Jerman untuk mengembara dan untuk menyampaikan agar dakwah mereka tentang agama Hindu. Dan Gurudeva pula telah bertemu dengan seorang suami pada tahun 1930-an, iaitu sebelum peperangan bermula. Dan suami tersebut pernah bertemu dengan Hitler dan Mussolini. Tetapi kita dapati bahawa maksud swastika tersebut telah terpesong. Dan ia telah digambarkan sebagai sesuatu yang membawa ketidakadilan kerana ramai orang Yahudi yang telah terbunuh. Dan ramai melihat bahawa Hitler telah menggunakan simbol swastika sebagai simbolnya. Tetapi itu suatu perkara yang telah lama tamat. Dan sekarang kita harus berterima kasih kerana peperangan tersebut telah berakhir. Jadi itu bukan swastika Ganesha. Ialah swastika yang telah terpesong maksudnya. Hari ini Gurudeva juga telah menerangkan dengan lebih lanjut tentang pentingnya samskaras. Dan Gurudeva amat menekankan bahawa kita harus memberikan anak-anak anda samskaras. dalam aturannya yang betul apabila anak anda lahir, kerana ia membawa banyak faedah dan kebaikan kepada anak anda. Anda boleh berfikir, mungkin anak anda berusia 5 tahun adalah seorang pendeta ataupun ahli agama ataupun ahli falsafah, guru dan sebagainya dalam kelahiran sebelumnya. Dan kini, anak anda membawa kebijaksanaan yang dia telah timba dalam kelahiran sebelumnya dalam kelahiran ini. Jadi walaupun badan mereka berusia 5 tahun, tetapi minda mereka tidak. Minda mereka menjangkaui umur tersebut dengan kebijaksanaan yang mereka telah bawa. Jadi kita dapat lihat bahawa anak-anak walaupun kecil adalah amat cerdik. Dan samskara yang diberikan walaupun ia adalah bayi akan melekat dalam minda mereka dan membawa tanda yang amat mendalam dalam masa-masa apabila mereka membesar dan menjadi dewasa. Jadi samskara inilah yang mengingatkan kita tentang kelahiran kita yang sebelumnya. Samskara ini menandakan masa-masa yang telah kita lalui dengan upacara yang sesuai yang akan masuk ke dalam minda kita. Dan ini yang akan kita bawa ke dalam kelahiran yang seterusnya. Jadi juga terdapat 3 persoalan yang telah ditanya oleh seorang pendengar taka. Dan Gurudeva akan menjawabnya selepas kita balik untuk Gurudeva speaks seterusnya. Sekian sahaja. Om Namah Shivaya.